வணக்கம் இனிமையானவர்களே, இது உங்கள் ஜெனி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிசல்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் சாரல்கள். நம்ம இன்னைக்கு இக்கிகாய் என்ற புத்தகத்தின் இரண்டாம் அத்தியாயத்தின் தொடர்ச்சி பத்தி கேட்க போறோம். மன அழுத்தம் நீண்ட ஆயுளுக்கு எதிரி. அநேக மக்கள் தங்களுடைய உண்மையான வயதை காட்டிலும் மூத்தவர்களாக தெரிகின்றனர். முன்கூட்டியே நடைபெறுகின்ற இத்தகைய மூப்பிற்கு மன அழுத்தம் முக்கிய பங்களிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஏனெனில் நெருக்கடியான காலகட்டங்களில் நம் உடல் மிகவும் வேகமாக தளர்வடைந்து விடுகிறது. இது குறித்து ஆராய்ந்துள்ள அமெரிக்க மன அழுத்த அமைப்பு, மனிதர்களின் பெரும்பாலான உடல் நல பிரச்சனைகளுக்கு மன அழுத்தம்தான் காரணம் என முடிவுக்கு வந்துள்ளது. ஹைடல்பர்க் பல்கலைக்கழக மருத்துவமனையை சேர்ந்த ஆய்வாளர்கள் மன அழுத்தம் குறித்து ஒரு ஆய்வை மேற்கொண்டனர். அவர்கள் ஓர் இளம் மருத்துவரை வேலைக்கான நேர்முக தேர்வு ஒன்றில் கலந்து கொள்ள வைத்தனர். அவருடைய மன அழுத்தத்தை அதிகரிப்பதற்காக வேண்டுமென்றே சிக்கலான கணித வினாக்களுக்கு விடையளிக்குமாறு அவரிடம் கேட்கப்பட்டது. அது 30 நிமிடம் நீடித்தது. அதற்கு பின் அவருடைய இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. நம்முடைய உடலுக்குள் நோய் கிருமிகள் புகுந்து கொள்ளும் போது நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு பிரதங்கள் எவ்வாறு எதிர்வினை புரியுமோ அந்த மருத்துவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்ட போதும் அதே போல் நிகழ்ந்ததை அந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். ஆனால் இந்த எதிர்வினை கேடு விளைவிக்கின்ற விஷயங்களை எதிர்த்ததோடு ஆரோக்கியமான உயிரணுக்களுக்கும் ஊறு விளைவித்தது. இது வேகமாக மூப்படைவதற்கு வழிவகுக்கும். இதே போன்ற மற்றொரு ஆய்வை கலிபோர்னியா பல்கலைக்கழகம் மேற்கொண்டது. அந்த ஆய்வில் 39 பெண்கள் கலந்து கொண்டனர். அவர்களிடமிருந்து தரவுகளும் மாதிரிகளும் பெறப்பட்டன. அதில் கலந்து கொண்ட பெண்களின் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டிருந்தனர். அதனால் அவர்களுடைய மன அழுத்தம் அதிகமாக இருந்தது. அவர்கள் மற்றொரு பெண்கள் குழுவினருடன் ஒப்பிடப்பட்டனர். இந்த இரண்டாம் குழுவில் இருந்த பெண்களின் குழந்தைகள் நலமாக இருந்ததால் அவர்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் இருந்திருக்கவில்லை. மன அழுத்தம் உயிரணுக்களில் இருக்கும் டெலோமியர்கள் என்ற அமைப்புகளை பலவீனப்படுத்துவதன் மூலம் உயிரணுக்கள் மூப்படைவதை துரிதப்படுத்துகின்றன என்பதை இந்த ஆய்வு கண்டுபிடித்தது. உயிரணுக்களின் புத்துயிராக்கத்தில் டெலோமியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்முடைய மன அழுத்தம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக உயிரணுக்கள் உருக்குலையும் என்பதைத்தான் இந்த ஆய்வுகள் வெளிப்படுத்தின. மன அழுத்தம் எப்படி வேலை செய்கிறது? இப்போதெல்லாம் மக்கள் அவசர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். எப்போதுமே எதனுடனாவது அல்லது யாருடனாவது போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர். இப்படி எப்போதும் பதற்றத்துடன் நாம் இயங்கிக் கொண்டிருப்பதால் நம்முடைய உடல் தனக்கு கிடைக்கும் தகவல்கள் அனைத்தையும் ஆபத்தானவையாகவும் பிரச்சனைக்குரியவையாகவும் கருதுவதால் ஏற்படும் இயல்பான விளைவுதான் மன அழுத்தம். கோட்பாட்டு ரீதியாக இது பயனுள்ள ஒரு எதிர் விளைவுதான். ஏனெனில் நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் சூழல்களிலிருந்து தப்பிக்க இது நமக்கு உதவுகிறது. நம்முடைய பரிமாண வளர்ச்சி காலகட்டத்தின் ஊடாக நாம் நம் உடலின் இந்த எதிர்வினையாற்றும் போக்கை பயன்படுத்தி பல சிக்கலான சூழ்நிலைகளிடமிருந்து மீண்டுள்ளோம். கொச்சுண்ணிகளிடமிருந்தும் தப்பியுள்ளோம். நம் தலைக்குள் எச்சரிக்கை மணி ஒலித்ததும் நம் மூளையில் இருக்கும் நரபணுக்கள் பிட்யூட்டரி சுரப்பியை தூண்டிவிடுகின்றன. பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன்கள் கார்டிகோட்ராஃபின் என்னும் வேதிப்பொருளை விடுவிக்கின்றன. இது சிம்பத்தெட்டிக் நரம்பு மண்டலத்தின் மூலமாக உடலெங்கும் செல்கிறது. அதை தொடர்ந்து அட்ரினலின் சுரப்பி, அட்ரினலின் கார்டிசோல் ஆகிய வேதிப்பொருட்கள் சுரக்க தூண்டப்படுகிறது. அட்ரினலின் மூச்சு வாங்குதலையும் இதய துடிப்பையும் அதிகரித்து வரவிருக்கும் ஆபத்தை எதிர்கொள்வதற்கு நம்முடைய தசைகளை தயார் செய்கிறது. கார்டிசோல் டோபமினை அதிகமாக சுரக்க செய்து இரத்த சர்க்கரையின் அளவையும் அதிகரித்து நாம் எதிர்கொள்ளவிருக்கும் சவால்களை சந்திக்க நம்மை முடக்குகிறது. இச்செயல்முறை மிதமான அளவில் நடைபெறும் போது அது நன்மை பயப்பதாகவே உள்ளது. நம்முடைய அன்றாட வாழ்வின் சவால்களை நாம் எதிர்கொள்ள அது நமக்கு உதவுகிறது. ஆனால் இன்று மக்கள் அனுபவிக்கிற மன அழுத்தம் கண்டிப்பாக தீங்கு விளைவிக்கக்கூடியதே. தொடர்ச்சியான மன அழுத்தம் காலப்போக்கில் பெரும் சீரழிவை கொண்டு வரும். எப்போதும் ஓர் அவசர நிலை போக்கிலேயே இருப்பது நம்முடைய ஞாபகங்களோடு தொடர்புடைய மூளை நரபணுக்களை பாதிக்கிறது. அதோடு சில குறிப்பிட்ட ஹார்மோன்களின் சுரப்பையும் தடுக்கிறது. அந்த ஹார்மோன் தடுக்கப்படுவது மனச்சோர்வுக்கு இட்டு செல்லும். மேலும் எரிச்சல், தூக்கமின்மை, பதற்றம், உயர் இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படவும் அது வழிவகுக்கும். மனதையும் உடலையும் துடிப்பாக வைத்திருக்க சவால்கள் நல்லது என்றாலும் நம்முடைய உடல் முன்கூட்டியே மூப்படைவதை நாம் தடுக்க விரும்பினால் அதற்கு காரணமாக இருக்கின்ற உயர் மன அழுத்த வாழ்க்கை முறையை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மன அழுத்தத்தை குறைப்பதில் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். நாம் பாவித்துக் கொள்கின்ற ஆபத்துக்கள் உண்மையானவையாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை என்றாலும் சரி, மன அழுத்தம் என்பது உண்மையில் அடையாளம் காணப்படக்கூடிய ஒன்றுதான். இது பதற்றத்தை தோற்றுவிப்பதோடு நின்று விடுவதில்லை. அது நம்முடைய செரிமான அமைப்பிலிருந்து தோல் வரை நம் உடல் தொடர்பான அனைத்து அம்சங்களின் மீதும் தாக்கம் ஏற்படுத்துகிறது. மன அழுத்தம் நம்மீது ஏற்படுத்தும் தாக்கத்திலிருந்து தப்பிக்க வருமுன் காப்பதே நல்லது. அதனால்தான் பல வல்லுநர்கள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நிகழ்கண லைப்பை பரிந்துரை செய்கின்றனர். நாம் நம்மீது முழுமையாக கவனம் செலுத்துவதுதான் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான இந்த வழிமுறையின் மைய அம்சமாகும். முக்கியமாக நாம் அளிக்கும் செயல் விடைகளை நாம் கவனிக்க வேண்டும். அவை நம்முடைய பழக்கங்களால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட நாம் அப்படி செய்யும் போது நாம் இங்கு இக்கணத்தோடு தொடர்பு கொள்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி தாறுமாறாக அலைவதை அது மட்டுப்படுத்துகிறது. முடிவில்லா சுழற்சி வட்டத்திற்குள் நம்மை தள்ளி கொண்டிருக்கும் தன்னிச்சையான செயல்களை நிறுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கும் போதோ இல்லை தொலைக்காட்சிகளில் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் போதோ ஏதாவது நொறுக்கு தீனியை தின்று கொண்டிருக்கும் நபர்களை நாம் பார்த்திருப்போம். அவர்கள் அப்போது சாப்பிட்டு முடித்த ஆம்லெட்டில் வெங்காயம் போட்டிருந்ததா என நீங்கள் அவர்களிடம் கேட்டால் அவர்களால் அதற்கு பதிலளிக்க முடியாது என்று கூறுகிறார் ராபர்டோ அல்சியார். அவர் தன்னுடைய நோய் காரணமாக ஏற்பட்ட தீவிர மன அழுத்தத்திற்கு பிறகு நிகழ்கண லைப்பை கற்றுக்கொண்டதோடு அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பயிற்றுவிப்பாளராகவும் ஆகிவிட்டார். நிகழ்கண லைப்பு மனநிலையை அடைவதற்கு தியானம் ஒரு வழி. வெளியுலகிலிருந்து நம்மை வந்தடையும் தகவல்களை வடிகட்ட தியானம் நமக்கு உதவுகிறது. யோகா, மூச்சு பயிற்சி போன்றவற்றின் மூலமாகவும் அதை அடைய முடியும். நிகழ்கண லைப்பை படிப்படியாகத்தான் அடைய முடியும் என்றாலும் பயிற்சியின் மூலம் நம் மனதை நம்முடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துவிட முடியும். அது நம் மன அழுத்தத்தை குறைத்து நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். ஓரளவு மன அழுத்தம் நல்லதுதான். நீண்ட காலம் தொடர்ந்து நிலைத்திருக்கும் மன அழுத்தமானது நீண்ட ஆயுள், மனநலம், உடல் நலம் ஆகியவற்றின் எதிரி என்றாலும் சிறிதளவு மன அழுத்தம் நன்மையே செய்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஒரு குழுவை ஆய்வு செய்து வந்த ரிவர்சைட் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த உளவியல் பேராசிரியர் ஹார்வர்ட் எஸ் பிரைட்மேன் இவ்வாறு கூறியுள்ளார். ஓரளவு மன அழுத்தத்துடன் வாழ்ந்து கொண்டு வாழ்வின் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு தங்களுடைய வேலையில் வெற்றி பெறுவதற்காக அதில் இதயபூர்வமாக ஈடுபடும் மக்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுக்கொண்டு ஆசுவாசமாக வசிக்கும் மக்களை விட நீண்ட நாட்கள் வாழ்கின்றனர். அதாவது ஓரளவு மன அழுத்தம் இருப்பது நல்ல விஷயம்தான் என்று அவர் தெரிவிக்கிறார். ஏனெனில் ஓரளவு மன அழுத்தத்தோடு இருப்பவர்கள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கின்றனர். குறைவாக புகைப்பிடிக்கின்றனர், அளவாக மது அருந்துகின்றனர். இதை வைத்து பார்க்கும்போது இப்புத்தகத்தில் நீங்கள் சந்திக்கவிருக்கும் 110 வயதை கடந்தவர்கள் தாங்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் சுறுசுறுப்பாக இருந்து வந்துள்ளதாகவும் மிக முதிய வயது வரை உழைப்பதை தாங்கள் நிறுத்தவில்லை என்றும் கூறியிருப்பதில் வியப்படைவதற்கு ஒன்றுமில்லை. நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது உங்களை விரைவாக மூப்படைய வைக்கும். மேற்கத்திய உலகில் அதிகம் ஓடியாடி வேலை செய்வதை உள்ளடக்காத வாழ்க்கை முறை அதிகரித்திருப்பது ஏராளமான நோய்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது. உயர் இரத்த அழுத்தம், அளவுக்கு அதிகமான உடல் பருமன் போன்றவை அவற்றில் அடங்கும். இவை நீண்ட ஆயுளுக்கு எதிரி. வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது தசைகளையும் சுவாச அமைப்பையும் வலுவிழக்க செய்வதோடு பசியையும் அதிகரிக்கிறது. உடல் ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான விருப்பத்தை குறைக்கிறது. உழைப்பில்லா வாழ்க்கை முறையானது உயர் இரத்த அழுத்தம், ஆரோக்கியமில்லாத உணவு பழக்கம், இதய நோய், எலும்பு புரை நோய் போன்றவற்றிற்கு வழிவகுக்கிறது. சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கும் காரணமாகிறது. நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் முக்கிய பண்பாற்றும் டெலோமியர்களின் உருகுலைவுக்கும் உடற்பயிற்சியின்மைக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருப்பதாக சமீபத்திய ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்துள்ளன. உயிரணுக்கள் விரைவாக மூப்படைவதற்கும் இதன் மூலம் மொத்த உடலும் விரைவாக மூப்படைவதற்கும் அது காரணமாகிறது. இது வயது வந்தவர்களுக்கு மட்டும் நிகழும் நிகழ்வல்ல. ஓடியாடி இயங்காத குழந்தைகளையும் இது பாதிக்கிறது. அவர்கள் அளவுக்கு அதிகமாக பருமன் அடைகின்றனர். அது அதனோடு தொடர்புடைய பல உடல் நல பிரச்சனைகளுக்கு இட்டு செல்கிறது. அதனால்தான் இளம் வயதிலேயே ஆரோக்கியமான துடிப்பான வாழ்க்கை முறையை சுவீகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பை அதிகரித்துக் கொள்வது ஒன்றும் கடினமானது அல்ல. அதற்கு ஓரளவு முயற்சி தேவைப்படும். உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் நீங்கள் சிறிது மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும். அப்படி நம்மை உள்ளும் புறமும் நன்றாக உணர செய்யும் ஒரு சில நடவடிக்கைகள் இதோ. வேலைக்கு நடந்து செல்லுங்கள், அல்லது தினமும் குறைந்தபட்சம் 20 நிமிடங்களாவது நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். ஒரு கட்டிடத்தின் மேற்தளங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தால் மின் தூக்கியையோ அல்லது மின் நகர்வு படிக்கட்டுகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக மாடிப்படிகளில் ஏறி செல்லுங்கள். அது குறிப்பாக உங்களுடைய தோரணைக்கும் தசைகளுக்கும் சுவாச உறுப்புகளுக்கும் மிகவும் நல்லது. ஒரு கட்டிடத்தில் மேற்தளங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தால் மின் தூக்கியையோ அல்லது மின் நகர்வு படிக்கட்டுகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக மாடிப்படிகளில் ஏறி செல்லுங்கள். இது குறிப்பாக உங்களுடைய தோரணைக்கும் தசைகளுக்கும் சுவாச உறுப்புகளுக்கும் மிகவும் நல்லது. சமூக நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியின் முன்பாக அதிக நேரம் அமர்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள அது உதவும். சத்து குறைவான உணவை உட்கொள்வதற்கு பதிலாக பழங்களை உட்கொள்ளுங்கள். இதன் மூலம் தின்பண்டங்களை குறைக்க வேண்டும் என்ற சபலம் குறையும். உங்கள் உடலில் ஊட்டச்சத்துக்கள் கூடும். சரியான அளவு நேரம் தூங்குங்கள். 7-9 மணி நேரம் வரை தூங்குவது நல்லது. அதற்கு மேல் தூங்கினால் சோம்பல் அதிகமாகிவிடும். குழந்தைகள் அல்லது செல்ல பிராணிகளுடன் விளையாடுங்கள், அல்லது ஏதாவது விளையாட்டு குழுவினருடன் சேர்ந்து கொள்ளுங்கள். இது உடலை வலுவாக்குவதுடன் மனதை சுறுசுறுப்பாக்கி உங்கள் சுயமதிப்பை உயர்த்தும். உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை ஆராய்ந்து மோசமான பழக்கங்களை களைந்து அவற்றின் இடத்தில் நல்ல பழக்கங்களை குடியமர்த்துங்கள். இது போன்ற சிறிய மாற்றங்களை மேற்கொள்வதன் மூலம் நம்மால் நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி ஊட்டி நம்முடைய ஆயுளை அதிகரித்துக் கொள்ள முடியும். அழகு நங்கையர் மறைத்து வைத்திருக்கும் ரகசியம். நாம் உள்ளேயும் வெளியேயும் மூப்படைகிறோம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மூப்படைகிறோம். மக்களின் வயதை வெளிச்சம் போட்டு காட்டுவதில் முன்னணியில் இருப்பது அவர்களுடைய தோல்தான். நம் தோலுக்கு அடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செயல்முறைகளுக்கு ஏற்ப நம் தோலின் நிறமும் தன்மையும் மாற்றமடையும். நவநாகரீக ஆடைகளை அணிந்து பெரும் கோலாகலத்திற்கு நடுவில் நடை மேடைகளில் அழகு நடை பயிலும் வடிவழகிகள் ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர். அவர்கள் சிறப்பு காட்சிகளில் தோன்றுவதற்கு முதல் நாளன்று 9-10 மணி நேரம் வரை தூங்குகின்றனர். அது அவர்களுடைய தோல் சுருக்கமில்லாமல் தோன்றுவதற்கும் ஆரோக்கியமான பளபளப்புடன் மின்னுவதற்கும் உதவுவதாக அவர்கள் கூறுகின்றனர். விரைவாக மூப்படைவதை தடுப்பதில் தூக்கம் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதாக அறிவியல் கூறுகிறது. ஏனெனில் நாம் தூங்கும் போது மெலாட்டோனின் என்னும் ஹார்மோன் நம் உடலில் சுரக்கிறது. இந்த ஹார்மோன் நம் உடலில் இயற்கையாக சுரக்கும் ஒன்று. நரம்பு சிகிச்சை கடத்தியான செரோட்டோனின் என்ற வேதிப்பொருளிலிருந்து நாம் விழித்திருக்கும் மற்றும் தூங்கும் நேரத்திற்கேற்ப பீனியல் சுரப்பி அதை சுரக்கிறது. நம்முடைய விழிப்பு தூக்கம் சுழற்சி வட்டத்தில் மெலாட்டோனின் ஒரு முக்கிய பங்காகிறது. எதிர் ஆக்சிஜனேற்றியான மெலாட்டோனின் நாம் நீண்ட ஆயுளுடன் இருப்பதற்கு உதவுகிறது. அதோடு அதனால் கீழ்கண்ட பயன்களும் விளைகின்றன. நம்முடைய உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை இது வலுப்படுத்துகிறது. இதிலுள்ள ஒரு அம்சம் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது. இன்சுலின் இயற்கையாக சுரப்பதை ஊக்குவிக்கிறது. முதுமையில் வருகின்ற அல்சைமர் என்னும் மறதி நோய் வருவதை தாமதப்படுத்துகிறது. எலும்பு புரை நோயும் இதய நோயும் வராமல் தடுக்கிறது. இக்காரணங்களினால் மெலாட்டோனின் இளமையை பாதுகாக்கும் ஒன்றாக திகழ்கிறது. மெலாட்டோனின் சுரப்பு நம் 30 வயதை அடைந்தவுடன் குறைய தொடங்குகிறது என்பதை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். ஆனால் பின்வரும் விஷயங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலம் அதை ஈடுகட்டலாம். சரிவிகித உணவை உட்கொள்ளுதல் மற்றும் அதிகமான கால்சியத்தை எடுத்துக்கொள்ளுதல். தினமும் சிறிது நேரம் மிதமான சூரிய குளியலில் ஈடுபடுதல். போதுமான அளவு தூங்குதல். மன அழுத்தம், மது, புகையிலை, கேஃபைன் ஆகியவற்றை தவிர்த்தல். இவை அனைத்தும் இரவு தூக்கத்தை கெடுக்கின்றன. தூக்கம் கெடுவது மெலாட்டோனின் சுரப்புறதுக்கு ஊறு விளைவிக்கிறது. மெலாட்டோனின் சுரப்பை செயற்கையாக ஊக்குவித்து அது நம்முடைய மூப்படைதலில் ஏதாவது தாக்கம் விளைவிக்கிறதா என்று அறிவியல் அறிஞர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றனர். அந்த ஆய்வு அதை உறுதி செய்தால் நம்முடைய ஆயுளை நீட்டிப்பதற்கான ரகசியத்தை நாம் நம்முடைய உடலிலேயே சுமந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற கோட்பாடு நிரூபணமாகும். ஆயுள் நீட்டிப்பிற்கு எதிரான மனப்போக்குகள். நம் உடல் எவ்வளவு விரைவாக மூப்படைகிறது என்பதன் மீது தாக்கம் விளைவிக்கும் ஆற்றல் நம் மனதிற்கு இருக்கிறது. நம் உடலை இளமையாக வைத்திருக்க வேண்டுமென்றால் நாம் நம் மனதை இளமையாக வைத்திருக்க வேண்டும் என்ற கருத்தோடு பெரும்பாலான மருத்துவர்கள் உடன்படுகின்றனர். இது இக்கிகாயின் ஒரு முக்கியமான அம்சம். அதோடு வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் போது உடைந்து விடாமல் இருக்கவும் நாம் பழகி கொள்ள வேண்டும். இது தொடர்பாக எஷிபா பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வை மேற்கொண்டது. நீண்ட ஆயுளுடன் இருப்பவர்களிடமிருந்து இரண்டு தனி சிறப்பான மனநிலைகள் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். ஒன்று நேர்மறை மனப்போக்கு, மற்றொன்று உணர்ச்சிகள் குறித்த பிரகஞ்சை. அதாவது சவால்களை ஒரு நேர்மறை மனப்போக்குடன் எதிர்கொண்டு தங்களுடைய உணர்ச்சிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் வாழ்கின்றனர். ஒரு பின்னடைவை எதிர்கொள்ளும் போது உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருத்தல் என்ற மனப்போக்கும் உங்களை இளமையாக வைத்திருக்கும். நம் நடத்தையை சீராக்கி நம்முடைய பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் குறைப்பதன் மூலம் அந்த மனப்போக்கு அதை சாதிக்கிறது. எதற்கும் அவசரப்படாத நிதானமான வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்ற கலாச்சாரங்களை கொண்டிருக்கும் மக்கள் நீண்ட ஆயுளுடனும் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 100 வயதை தாண்டியவர்களும் 110 வயதை தாண்டியவர்களும் இதயொத்த மனப்போக்கை கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய நீண்ட வாழ்க்கை பல நேரங்களில் கடினமாக இருந்துள்ள போதிலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளும் போது அவற்றால் துவண்டு விடாமல் அவற்றை எப்படி நேர்மறை மனப்போக்குடன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து வைத்துள்ளனர். 2014 111 வயதை அடைந்து உலகில் அப்போது வாழ்ந்து கொண்டிருந்தவர்களில் வயதை மூத்தவர் என்ற பெருமையை பெற்ற அலெக்சாண்டர் இமிச் தனக்கு நல்ல மரபணுக்கள் வாய்த்திருப்பதை அறிந்திருந்த போதிலும் தன்னுடைய நீண்ட ஆயுளுக்கு வேறு பிற காரணிகள் இருந்ததையும் புரிந்து வைத்திருந்தார். 2014 கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற பிறகு அவர் அளித்த பேட்டி ஒன்றில் நீண்ட ஆயுள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அல்லது அதைவிட அதிகமாக நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் முக்கியம் என்று குறிப்பிட்டார். நீண்ட ஆயுளுக்கு ஒரு வாழ்த்துப்பா. நீண்ட ஆயுளுக்கான கின்னஸ் சாதனை படைத்துள்ள ஒஹிமி கிராமத்தில் நாங்கள் தங்கியிருந்த போது தன்னுடைய 100வது பிறந்த நாளை கொண்டாட தயாராகி கொண்டிருந்த ஒரு மூதாட்டி எங்களுக்காக ஒரு பாட்டு பாடினார். ஜப்பானிய மொழியும் உள்ளூர் வட்டார வழக்கும் கலந்த ஒரு கலவையாக அது இருந்தது. அப்பாடலின் வரிகள் இவை. ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் வேண்டுமா? குறைவாய் சாப்பிடுங்கள், நன்றாய் ரசித்து ருசித்து. முன் தூங்கி முன் எழுங்கள், எழுந்தவுடன் செல்லுங்கள் காலார நடக்க. அன்றாடம் ஓட்டுகிறோம் வாழ்க்கையை நாங்கள் அலட்டிக் கொள்ளாமல். வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறோம் குதூகலத்துடனே. நண்பர்களுடன் ஆடி பாடுகிறோம் பிணக்கின்றி. வசந்தமோ குளிரோ வேனிலோ இலையுதிரோ அனைத்தையும் அனுபவிக்கிறோம் ஆனந்தமாய். கவலைப்படுவதில்லை நாங்கள் எங்கள் விரலின் மூப்பை பற்றி. நீங்களும் உங்கள் விரல்களை அசைத்து கொண்டிருந்தால் அலுங்காமல் குலுங்காமல் ஓடி வரும் உங்களை நோக்கி அந்த 100 வயது. இப்போது நாம் நம்முடைய விரல்களை பயன்படுத்தி இப்பக்கத்தை திருப்பி அடுத்த அத்தியாயத்திற்குள் நுழையலாம். நீண்ட ஆயுளுக்கும் வாழ்க்கை குறிக்கோளை கண்டுபிடிப்பதற்கும் இடையேயுள்ள தொடர்பை பற்றி அதில் நாம் பார்க்கலாம். இனிமையானவர்களே, 2வது அத்தியாயம் நிறைவுற்றது. மீண்டும் 3வது அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கும் வரை காத்திருங்கள். உங்கள் நலனில் அக்கறை கொண்டிருங்கள். உங்கள் வாழ்க்கை வசந்தமாகட்டும். அன்புடன் ஜெனி.